நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். செய்தி அளிப்பவர் சகோதரர் எமில் ஜெபசிங்.
Thank you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லேவிய ராகமும் 21வது அதிகாரத்தை சிந்திக்க இருக்கின்றோம். லேவிய ராகமும் 17வது அதிகாரம் முதல் 26வது அதிகாரம் வரை பரிசுத்தம் என்பதின் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த 10 அதிகாரங்களில் 8 அதிகாரங்கள் பரிசுத்தமான ஜீவியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கின்றவர்கள் அதில் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கான குறிப்புகளை கூறுகின்றன. 21-22 ஆகிய 2 அதிகாரங்கள் மட்டும் ஆசாரியரின் பரிசுத்தம் காக்கப்படுவதற்கு ஏற்ற குறிப்புகளை கூறுகின்றன. ஆசாரியர்களில் 2 நிலைகள் உண்டு என்பதை 21 அதிகாரத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். சாதாரண பொறுப்புகளை பெற்ற ஆசாரியர்கள் என்றும் பெரிய பொறுப்புகளை பெற்ற ஆசாரியர்கள் என்றும் ஆசாரியர்கள் 2 முறையில் 21 அதிகாரத்தில் பிரிக்கப்பட்டு பேசப்படுகின்றார்கள். இதுவரை ஆசாரியர் என்றே ஆரோனும் மற்றவர்களும் அழைக்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் 21 அதிகாரம் 10 வசனத்தில் முதன் முதலாக பிரதான ஆசாரியன் என்ற பெயர் ஆரோனுக்கு சூட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். மக்களிடம் எதிர்பார்க்கப்படும் பரிசுத்தத்தை விட ஆசாரியரிடம் இன்னும் அதிகமான பரிசுத்தம் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆசாரியரிடம் எதிர்பார்க்கப்படும் தூய்மையை விட பிரதான ஆசாரியனிடம் மேலும் அதிகமான தூய்மை எதிர்பார்க்கப்படுகின்றது. இதைத்தான் 21-22 ஆகிய 2 அதிகாரங்களும் கூறுகின்றன. ஆசாரியனுக்கும் பிரதான ஆசாரியனுக்குமாக இருவருக்கும் சேர்ந்து பற்பல குறிப்புகள் 21-22 ஆகிய அதிகாரங்களில் கொடுக்கப்படுகின்றன. லேவியராகமும் 21 அதிகாரம் 1-5 வசனங்களில் மரித்து போனவர்களுடைய ஈமச் சடங்குகளில் ஆசாரியர்கள் எந்த அளவிற்கு கலந்து கொள்ளலாம் என்பது பற்றி கூறப்படுகின்றது. ஆசாரியரின் பரிசுத்தம் பாதிக்கப்படாதபடிக்கு அவர்களை சுற்றி ஒரு பரிசுத்தமான வேலி போடப்படுகின்றது. செத்துப்போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாட்கள் தீட்டுப்பட்டு இருப்பான் என்று எண்ணாகமும் 19 அதிகாரம் 11 வசனம் கூறுகின்றது. ஆசாரியர் தீட்டுப்படும் பொழுது 7 நாட்கள் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளாக பிரவேசிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அந்த 7 நாட்களில் இடம்பெற இருக்கும் ஆராதனைகள் அதனால் தடைபடுவதற்கு ஏதுவாக இருக்கின்றது. காலையும் மாலையும் செலுத்தப்பட வேண்டிய தகன பலிகள் நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. நிற்காமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டிய குத்துவிளக்கு கூட அணைந்துவிடும். எனவே ஆசாரியர் அவ்வித பொறுப்புகளில் தலையிடாமல் அவைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுதல் நல்லது என்று முதல் வசனம் கூறுகின்றது. தீட்டு என்பது அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளை பாதிக்கின்றது. பாவம் என்பது காலங்களை இழக்கச் செய்கின்றது. ஆசாரியர் தீட்டுப்படும் பொழுது முன் செல்ல வேண்டிய 7 நாட்கள் இழக்கப்படுகின்றது. பாவம் ஒரு வேக தடையாக மாறுகின்றது. ஆயினும் ஆசாரியர் தனது தாய், தகப்பன், குமாரன், குமாரத்தி, சகோதரன், திருமணமாகாத சகோதரி இவர்களின் இறுதிச் சடங்குகளில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம் என்றும் 2-3 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. ஆனால் ஆசாரியனுடைய சொந்த மனைவியை பற்றி எதுவும் கூறப்படவில்லை. அதற்கு காரணம் கூற வேண்டிய அவசியமும் இல்லை. கணவன் மனைவி இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் அனைத்து சமயத்திலும் அனைத்து தேவைகளிலும் உதவியாக இருக்க கடமைப்பட்டு இருக்கின்றார்கள். பரிசுத்த வேத புத்தகத்தில் தனது மனைவியின் இறுதி கட்டத்தில் அழாத ஒரே ஒரு ஊழியக்காரன் எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசி ஆகும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவனது மனைவியை இழந்த வருடம் எருசலேம் என்ற பட்டணம் பாபிலோன் அரசனால் பிடிக்கப்பட்ட வருடமாகும். 2 துயர நிகழ்ச்சிகளும் ஒரே சமயத்தில் இடம்பெற்றன. யார் யாருக்காக அழுவது என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை எருசலேமில் அன்று உருவாகியது. இந்த விபரம் எசேக்கியேல் 24 அதிகாரம் 15-18 வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஒரே ஒரு இடத்தில்தான் ஒரு ஆசாரியன் தனது மனைவியின் அந்திம நேரத்தில் கலந்து கொள்ளவில்லை. மரித்தவர்களுக்காக உடலை கீறிக்கொள்ளாதேயுங்கள் என்று 5 வசனம் கூறுகின்றது. அந்த நாட்களில் மரித்தவர்களுக்காக அழும் பொழுது அவர்களுடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுவார்கள், சத்தமாக கூப்பிடுவார்கள். பதில் எதுவும் வரவில்லை என்றவுடன், பதில் வரவில்லையே என்று தங்களையே அடித்துக் கொள்ளுவார்கள். அப்பொழுது தங்கள் சரீரத்தை கீறிக் கொள்ளுவார்கள். அருமையானவர்கள் கடந்து செல்லும் பொழுது ஆசாரியர்கள் இவ்விதமாக செய்ய வேண்டாம் என்று 5வது வசனம் கூறுகின்றது. எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் பாகால் என்ற ஒன்றை நோக்கி மக்கள் கூப்பிட்டார்கள், அலறினார்கள். பதில் எதுவும் கிடைக்கவில்லை. தங்களை தாங்களே கீறிக் கொண்டார்கள் என்பதை 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் தெரிவிக்கின்றது. ஆசாரியர்களிடம் எதிர்பார்க்கப்படும் பரிசுத்தத்தின் அடுத்த குறிப்பு 6, 8 ஆகிய வசனங்களில் காணப்படுகின்றது. வாசிக்கின்றேன். தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக இருப்பார்களாக. அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்கள். ஆதலால் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாய் இருப்பானாக. தகனபலி என்பது ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே செலுத்தப்பட்டது. தேவனுடைய அப்பம் என்பது ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளாக இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ளாகவும் வேலை உண்டு, ஆசரிப்பு கூடாரத்தின் வெளியாகவும் வேலை உண்டு. எனவே உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகின்றவனாக ஆசாரியன் இருக்க வேண்டும் என்று 6, 8 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. அடுத்தாற்போல் ஆசாரியர் திருமணம் செய்யும் பெண் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற குறிப்பு வருகின்றது. பரிசுத்தராகிய தேவன் மீது விசுவாசமும் அர்ப்பணமும் நிறைந்த பெண்ணாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கின்றோம். அதன் விபரம் 7வது வசனத்தில் கூறப்படுகின்றது. ஆசாரியனுடைய மனைவியை பற்றிய குறிப்பு கூறப்பட்ட பின்னர் ஆசாரியனுடைய குமாரத்தியை பற்றிய குறிப்பு வருகின்றது. 9வது வசனத்தை வாசிக்கின்றேன். ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகின்றாள். அவள் அக்னியிலே சுட்டி எரிக்கப்பட கடவுள் என்று அந்த வசனம் கூறுகின்றது. மாசற்றவளாக இருக்க வேண்டும் என்பதே 9வது வசனம் கூறும் எச்சரிப்பு. பொதுவாக விபசாரம் செய்த பெண்களை அந்த நாட்களில் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரமாணம் கூறியது. ஆனால் ஆசாரியனின் பிள்ளை அவ்விதம் செய்துவிட்டால் கல் எறிந்து அல்ல சுட்டு எரிக்கப்பட வேண்டும் என்றே வசனம் கூறுகின்றது. பொறுப்பில் இருக்கின்றவர்கள் பொறுப்பற்று நடக்கும் பொழுது அவர்களுக்கு வரும் தண்டனை சாதாரண மக்கள் தவறு செய்யும் பொழுது பெற்றுக்கொள்ளும் தண்டனையை விட பெரிதான தண்டனையாக இருக்கின்றது. பிரதான ஆசாரியனின் பரிசுத்தம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை 10 முதல் 15 வசனங்கள் கூறுகின்றன. 10வது வசனத்தில் பிரதான ஆசாரியன் என்று முதன் முதலாக வருவதை நாம் கவனிக்கின்றோம். லேவியராகமம் 21வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆரோன் பிரதான ஆசாரியனாக உயர்த்தப்படுகிறான். இதனைத் தொடர்ந்து எண்ணாகமம் 35வது அதிகாரம் 22வது வசனத்திலும் ஆரோன் பிரதான ஆசாரியன் என்று மறுபடியும் ஒருமுறை குறிப்பிடப்படுகின்றான். 10வது வசனத்தில் தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்ப்பிக்கப்பட்டவன் என்று ஒரு குறிப்பு ஆரோனை பற்றி வருகின்றது. அதே குறிப்பு அதனைத் தொடர்ந்து வரும் 12வது வசனத்தில் தேவனின் அபிஷேக தைலம் என்ற கிரீடம் ஆரோனின் தலையின் மீது இருக்கின்றது என்று கூறுகின்றது. ஆசாரியர்களுடைய பரிசுத்தமும் ஜனங்கள் பரிசுத்தத்தில் வளருவதற்கு உதவியாக அமைகின்றது. அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று கர்த்தராய இயேசு பரிசுத்த யோவான் 17வது அதிகாரம் 19வது வசனத்தில் பிதாவினிடத்தில் தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம். ஏலி என்ற பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளின் பாவம் அனைத்து மக்களையுமே பாவம் செய்ய வைத்தது. பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் தீட்டுப்பட்டு விட்டால் அனைவரும் தீட்டுப்பட்டு விட்டதற்கு அது சமமாக மாறிவிடுகின்றது. 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கின்றேன். தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் பார்க்கப்பட்டவனும் அவனுக்கு உரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாக இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன்மேல் இருக்கிறதே. நான் கர்த்தர் என்று அந்த வாக்கியங்கள் கூறுகின்றன. ஆரோனின் சிரசில் இருக்கும் அபிஷேக தைலத்தை பற்றி 133வது சங்கீதம் கூறுகின்றது. 3 பெரிய ஆசீர்வாதங்களை ஆரோனின் அபிஷேக தைலம் சபை மக்களுக்கு வழங்குகின்றது. அனைவரையும் ஐக்கியமாக வாழச் செய்கின்றது. வருமானம் நிறைவாக இருக்க, விவசாயம் செழிக்க, நலமும் வளமும் பெருக ஆரோனின் அபிஷேக தைலம் உதவி செய்கின்றது. சமாதானமும் சந்தோஷமும் குடும்பங்களில் நிலவச் செய்கின்றது. கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று 133வது சங்கீதம் கூறுகின்றது. அவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதங்களுக்கு காரணமாக இருக்கும் ஆரோனின் அபிஷேக தைலம் ஒரு பிரேதத்தை தொடுவதனால் பாதிக்கப்பட வேண்டாம் என்பதே கட்டளை. சாதாரண ஆசாரியர் தங்கள் தாய் தகப்பன் ஈமச் சடங்குகளில் கலந்து கொள்ளலாம் என்று 2வது வசனம் கூறுகின்றது. ஆனால் பிரதான ஆசாரியர் அவ்விதம் செய்ய முடியாது என்று 11வது வசனம் கூறுகின்றது. இதன் காரணத்தினாலேயே மோசே லேவியராகமம் 10வது அதிகாரத்தில் இடம்பெற்ற சோக சம்பவ வேளையிலே ஆரோன் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அபிஷேக தைலம் ஒரு கிரீடம் போன்றது என்று லேவியராகமம் 21வது அதிகாரம் 12வது வசனம் கூறுகின்றது. கிரீடம் பாதிக்கப்படும் பொழுது அனைத்தும் பாதிக்கப்படுகின்றது. 13, 14, 15 ஆகிய வசனங்களில் பிரதான ஆசாரியன் தனது மனைவியாக எவ்விதமான பெண்ணை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அவன் செய்யும் பணிக்கு ஏற்ற பெண்ணாக அமைய வேண்டும் என்று கூறுகின்றது. அவனது அழைப்பும் ஊழியமும் உழைப்பும் நடுவாக கொண்டு தெரிந்தெடுக்கப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது. உடலில் எவ்வித குறைபாடுகளும் உள்ளவர்கள் ஆசாரிய சேவையில் சேர முடியாது என்பதை 17 முதல் 23 வசனங்கள் கூறுகின்றன. செலுத்தப்படும் பலி பழுதற்ற பலியாக இருப்பது போன்று பலியை செலுத்துகின்ற ஆசாரியனும் பழுதற்றவனாக இருக்க வேண்டும் என்று லேவியராகமம் 21வது அதிகாரம் எடுத்துரைக்கின்றது. கர்த்தரில் பழுது இல்லை, அவரை பின்பற்றுகிறவர்களிடமும் பழுது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய பிரியம். கர்த்தரில் பாவமில்லை, அவரை பின்பற்றுகிறவர்களின் வாழ்க்கையில் பாவம் இருக்க வேண்டாம் என்பதே கர்த்தருடைய பிரியம்.
நேயர்களே, ஆதியாகம விளக்க உரையின் முதலாம் பாகம், ஆதியாகம விளக்க உரையின் இரண்டாம் பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா முதலாம் அதிகாரம் 34 வசனம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.